ஓம் சாந்தி. ஜூன் 14, 2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எங்கள் பாபாவே தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார் என்பதை சதா நினைவு செய்யுங்கள். இதை நினைவு செய்வது மண் மனாபவாக இருப்பதாகும். கேள்வி: உங்கள் கண்களில் மாயையின் தூசு படியும் பொழுது நீங்கள் செய்யும் முதல் தவறு என்ன? பதில்: நீங்கள் கற்பதை நிறுத்துவதே மாயை உங்களை செய்ய வைக்கும் முதல் தவறாகும். கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். தந்தையின் சொந்த குழந்தைகள் தந்தையின் கற்பித்தல்களை கற்காமல் நிறுத்துவதும் அதிசயமே. இந்த ஞானம் உங்களை உள்ளார்ந்த சந்தோஷத்தில் சதா நடனமாடச் செய்கிறது. எவ்வாறாயினும் மாயையின் ஆதிக்கமும் குறைவானதல்ல. அவள் நீங்கள் கற்பதை நிறுத்தச் செய்கின்றாள். கற்பதை நிறுத்துவது என்றால் வகுப்பிற்கு சமூகம் அளிக்காமல் இருப்பதாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். புரிந்துணர்வு குறைந்தவர்களுக்கே விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. சிலர் மிகவும் விவேகமுள்ளவர்கள் ஆகிவிடுகிறார்கள். பாபா மிகவும் அற்புதமானவர் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் எல்லையற்ற பாபாவே உங்கள் எல்லையற்ற ஆசிரியராகவும் இருக்கின்றார் என்பதை உள்ளார புரிந்து கொள்கிறீர்கள். அவர் உங்களுக்கு எல்லையற்ற கற்பித்தல்களை கொடுக்கின்றார். உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றிய ரகசியங்களை அவர் விளங்கப்படுத்துகின்றார். இது மாணவர்களாகிய உங்கள் புத்தியில் நிலைத்திருக்க வேண்டும். பின்னர் அவர் நிச்சயமாக உங்களை தன்னுடன் திரும்பவும் அழைத்து செல்வார். இது ஒரு பழைய அழுக்கான உலகம் என்பதும் குழந்தைகளை எங்கிருந்து அழைத்து செல்ல வேண்டும் என்பதும் தந்தைக்கு தெரியும். எங்கே அழைத்து செல்வது? வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்வது. உதாரணமாக, ஒரு குமாரிக்கு திருமணம் ஆகும் பொழுது அவளது புகுந்த வீட்டை சார்ந்தவர்கள் தங்கள் வீட்டிற்கு அவளை வந்து அழைத்து செல்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். எங்கள் எல்லையற்ற தந்தையே எங்களுக்கு எல்லையற்ற கற்பித்தல்களை கொடுப்பவர் என்பது நிச்சயமாக குழந்தைகளாகிய உங்களுக்குள் தோன்ற வேண்டும். பாபா எவ்வளவு மகிமை வாய்ந்தவரோ அந்த அளவிற்கு அவர் கொடுக்கும் கற்பித்தல்களும் மிகவும் மகிமை வாய்ந்தவையாக உள்ளன. படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றிய ரகசியங்களும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. தந்தை எங்களை இந்த அழுக்கான உலகிலிருந்து வீட்டிற்கு திரும்பவும் அழைத்து செல்வார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உள்ளார இதை நினைவு செய்வதும் மன்மனாபவ் என்றிருப்பதாகும். நீங்கள் நடக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் அமர்ந்திருக்கும் பொழுதும் இது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். அற்புதமான விஷயங்களை நீங்கள் நினைவு செய்கிறீர்கள். நன்றாக கற்பதாலும் தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதாலும் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது நிச்சயமாக உங்கள் புத்தியில் சுழன்று கொண்டிருக்க வேண்டும். அனைத்திற்கும் முதலில் தந்தையை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். பின்னர் நீங்கள் ஆசிரியரை கண்டு கொண்டீர்கள். அவர் உங்கள் எல்லையற்ற ஆன்மீக தந்தை என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இலகுவாக நினைவு செய்வதற்கு பாபா உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகின்றார். சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். உங்கள் அரை கல்பத்து பாவங்கள் இந்த நினைவின் மூலம் அழிக்கப்படும். தூய்மை ஆகுவதற்காக பிறவி பிறவியாக நீங்கள் பக்தி, பிராயச்சித்தம், தவம் போன்றவற்றை செய்து வருகின்றீர்கள். மக்கள் ஆலயத்திற்கு சென்று பக்தி செய்கிறார்கள். தொன்று தொட்டே தாங்கள் அவற்றை செய்து வருவதாக அவர்கள் நம்புகிறார்கள். சமய நூல்களை எப்பொழுதிலிருந்து கேட்க ஆரம்பித்தீர்கள் என்று அவர்களை கேட்டால் தொன்று தொட்டே கேட்டுக்கொண்டிருப்பதாக பதிலளிப்பார்கள். மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. சத்திய யுகத்தில் சமய நூல்கள் எதுவுமே இல்லை. இதை பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் வியப்படைய வேண்டும். தந்தையை தவிர வேறு எவருமே இந்த விஷயங்களை விளங்கப்படுத்த முடியாது. அவரே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். அவர் ஒரே ஒருவரே எங்கள் பாபா. அவருக்கென்று தாயோ தந்தையோ இல்லை. ஷிவ் பாபா இன்னாரின் குழந்தை என்று எவருமே கூற முடியாது. உங்கள் புத்தி மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்களை நினைவு செய்ய வேண்டும். இதுவே மன்மனாபவ் என்பதாகும். ஆசிரியர் உங்களுக்கு கற்பிக்கின்றாராயினும் அவர் எவரிடமிருந்தும் இதை கற்றுக்கொண்டதில்லை. எவருமே அவருக்கு கற்பித்ததும் இல்லை. இந்த ஞானம் நிறைந்தவர் அவரே மனித உலக விருட்சத்தின் விதையாக இருப்பவர். அவர் ஞான கடலாவார். அவர் உயிருள்ளவராக இருப்பதால் அவரால் உங்களுக்கு அனைத்தையும் கூற முடிகின்றது. அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் உள்ள சகல இரகசியங்களையும் நான் பிரவேசித்து இருப்பவரின் மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். முடிவை பற்றி பின்னரே உங்களுக்கு கூறப்படும். அந்த நேரத்தில் இறுதி நேரம் நெருங்கிவிட்டது என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் வரிசை கிரமமாக உங்கள் கர்மாத்தி ஸ்திதியையும் அடைந்திருப்பீர்கள். நீங்கள் அவை அனைத்தினதும் அடையாளங்களையும் காண்பீர்கள். பழைய உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். பல தடவைகள் இதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். நீங்கள் அதை தொடர்ந்தும் பார்ப்பீர்கள். முன்னைய கல்பத்தில் கற்றதை போன்றே நீங்கள் கற்கின்றீர்கள். உங்கள் ராஜ்யத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். அதன் பின்னர் அதனை இழந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அதனை மீண்டும் பெறுகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கற்பிக்கின்றார். இது மிகவும் இலகுவானது. உண்மையாகவே நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். பாபா உங்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். இவையே உங்களுக்குள் செயல்பட வேண்டிய விஷயங்கள். பாபா எங்கள் தந்தையும் எங்கள் ஆசிரியரும் ஆவார். ஆசிரியரை என்றாவது மறக்க முடியுமா? நீங்கள் தொடர்ந்தும் ஆசிரியரிடம் கற்கின்றீர்கள். மாயை சில குழந்தைகள் தவறுகள் பலவற்றை செய்ய வைக்கின்றாள். இது அவள் அவர்களது கண்களில் மண்ணை தூவி அவர்களை கற்பதிலிருந்து நிறுத்தி விடுவது போன்றதாகும். கடவுள் கற்பித்த பொழுதிலும் அவர்கள் இவ்வாறானதோர் கல்வியை துறந்து விடுகிறார்கள். கல்வியே பிரதானமானது. இருப்பினும் கற்பதை நிறுத்துவது யார்? தந்தையின் குழந்தைகள். குழந்தைகளுக்குள் அளவற்ற சந்தோஷம் இருக்க வேண்டும். தந்தை உங்களுக்கு அனைத்தினதும் ஞானத்தையும் கொடுக்கின்றார். அவர் ஒவ்வொரு கல்பமும் அதை உங்களுக்கு கொடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், குறைந்தபட்சம் இந்த வழியிலேனும் என்னை நினைவு செய்யுங்கள். நீங்களே கல்பம் கல்பமாக இந்த ஞானத்தை புரிந்து கொண்டு கிரகிப்பவர்கள். அந்த ஒரே ஒருவருக்கு தந்தை இல்லை. அவரே எல்லையற்ற தந்தை. அதனால் அவர் அற்புதமானதோர் தந்தை. கூறுங்கள், எனக்கென ஒரு தந்தை இருக்கின்றாரா? ஷிவ் பாபா யாருடைய குழந்தை? இந்த கல்வியை வேறெந்த காலத்திலும் கற்க முடியாது என்பதாலும், பிராமணர்களாகி நீங்கள் மாத்திரமே இதை கற்கின்றீர்கள் என்பதாலும் இந்த கல்வி மிக அற்புதமானது. தந்தையை நினைவு செய்வதனாலேயே நீங்கள் படிப்படியாக தூய்மையாகின்றீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இல்லாதுவிட்டால் நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். கர்ப்பப்பை சிறையில் பெரும் தண்டனை அனுபவிக்கப்பட வேண்டியுள்ளது. அங்கே விசாரணை குழு அமர்த்தப்பட்டு அனைத்தை பற்றிய காட்சிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் செய்ததை பற்றி காட்சி கொடுக்கப்படாமல் உங்கள் எவரையும் தண்டிக்க முடியாது. இல்லாதுவிட்டால் நீங்கள் ஏன் தண்டிக்கப்படுகின்றீர்கள் என்று குழப்பமடைவீர்கள். யார் குறிப்பிட்ட பாவங்களை செய்துள்ளார், யார் அந்த தவறுகளையும் செய்திருக்கின்றார் என்று தந்தைக்கு தெரியும். நீங்கள் செய்தவற்றின் அனைத்து காட்சிகளையும் அவர் உங்களுக்கு காட்டுகின்றார். அந்த நேரத்தில் எத்தனையோ பல பிறவிகளின் பாவங்களுக்காக நீங்கள் தண்டிக்கப்படுவதைப் போலவே இருக்கும். அந்த பிறவிகளின் கௌரவம் அனைத்தையும் நீங்கள் இழப்பதைப் போலிருக்கும். ஆகவே தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிக நல்ல முயற்சியை செய்ய வேண்டும். 16 ஸ்வர்க்க கலைகள் நிறைந்தவர்கள் ஆகுவதற்கு நினைவில் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் எவருக்காவது துன்பம் கொடுத்திருக்கின்றீர்களா என்று உங்களை சோதித்து பாருங்கள். நாங்கள் சந்தோஷத்தை அருள்பவராகிய தந்தையின் குழந்தைகள். நாங்கள் மிக அழகானவர்கள் ஆக வேண்டும். இந்த கல்வி உங்களுடன் தொடர்ந்து வரும். மக்கள் கற்பதால் சட்டத்தரணிகள் போன்றவர்கள் ஆகின்றார்கள். இந்த தந்தையின் ஞானம் சத்தியமானதும் தனித்துவமானதும் ஆகும். இந்த பாண்டவ அரசாங்கம் மறைமுகமானது. உங்களை தவிர எவராலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. இக்கல்வி அற்புதமானது. ஆத்மாக்களாகிய நீங்கள் அதனை கேட்கின்றீர்கள். தந்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கூறுகின்றார், கற்பதை ஒருபொழுதும் நிறுத்திவிடாதீர்கள். நீங்கள் கற்பதை மாயை நிறுத்திவிடுகின்றார். தந்தை கூறுகின்றார், அவ்வாறு செய்யாதீர்கள், கற்பதை நிறுத்தாதீர்கள். பாபா சகல அறிக்கைகளையும் பெறுகின்றார். ஒருவர் எத்தனை நாட்கள் வகுப்புக்கு சமூகம் அளிக்காதிருந்தார் என்பதை பதிவேட்டிலிருந்து அவர் புரிந்து கொள்கின்றார். ஒருவர் கற்பதை நிறுத்தும் பொழுது அவர் தந்தையையும் மறந்து விடுகின்றார். உண்மையில் அவர் மறக்கப்படக்கூடியவர் அல்ல. அந்த ஒரே ஒருவரே அற்புதமான தந்தையாவார். இதை ஒரு நாடகம் போல் அவர் விளங்கப்படுத்துகின்றார். ஒருவரிடம் ஒரு நாடகத்தை பற்றி கூறினால் அவரால் மிக இலகுவாக அதை நினைவில் வைத்திருக்க முடியும். அவர் ஒரு பொழுதும் அதை மறந்துவிட மாட்டார். இவரும் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார். மிக இளம் வயதிலேயே இவருக்கு ஆர்வமின்மையின் எண்ணங்கள் இருந்தது. அவர் இவ்வாறு கூறுவது வழக்கம், இந்த உலகில் அளவற்ற துன்பம் இருக்கிறது. எனக்கு ஒரு 10,000 ரூபாய்கள் கிடைக்குமாயின் அதிலிருந்து 50 ரூபாய்களை வட்டியாக என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவே விடுபட்டிருப்பதற்கு எனக்கு போதுமாக இருக்கும். வீடு வியாபாரம் போன்றவற்றை பராமரிப்பது சிரமமானது. அச்சா, பின்னர் பாபா சௌபாகிய சுந்தரி, அதாவது பாக்யசாலியான அழகிய பெண் என்ற திரைப்படத்தை பார்த்தார். அதன் பின்னர் முன்னர் ஏற்பட்ட ஆர்வமின்மைக்குரிய எண்ணங்கள் அனைத்தும் அகன்றுவிட்டன. அவருக்கு திருமணம் செய்வது, அதை செய்வது, இதை செய்வது போன்ற பல எண்ணங்கள் தோன்றிவிட்டன. மாயை அவரை ஒருமுறை அறைந்ததும் அனைத்தும் இல்லாது போய்விட்டது. ஆகவே தந்தை இப்பொழுது கூறுகின்றார், இந்த உலகம் ஆள் நரகம். அதற்குள்ளே அந்த திரைப்படங்களும் சினிமாவும் கூட ஆள் நரகமாகும். அவற்றை பார்ப்பதனால் அனைவருடைய மனோபாவங்களும் பாழாகி விடுகின்றன. ஆண்கள் பத்திரிகைகள் பார்க்கும் பொழுது அழகிய பெண்களின் படங்களை பார்த்தால் அவர்களது மனோபாவங்கள் அவர்கள் பால் ஈர்க்கப்பட்டு இவள் மிக அழகானவள் என்ற சிந்தனைகள் அவர்களது புத்தியில் ஏற்படுகின்றன. உண்மையில் உங்களுக்கு அத்தகைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பாபா கூறுகின்றார், இந்த உலகம் அழிக்கப்படும். அதனாலேயே நீங்கள் மற்ற அனைத்தையும் மறந்து சதா என்னை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும். ஏன் அவ்வாறான படங்கள் போன்றவற்றை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் மனோபாவத்தை சீரழிக்கின்றன. நீங்கள் பார்க்கின்ற விஷயங்கள் அனைத்தும் இடுகாட்டில் புதைக்கப்பட போகின்றன. அந்த கண்களால் நீங்கள் பார்க்கின்ற எதையுமே நினைவு செய்யாதீர்கள். அவற்றிலிருந்து உங்கள் பற்றை அகற்றுங்கள். இந்த சரீரங்கள் அனைத்தும் பழையவையும் அழுக்கானவையும் ஆகும். ஆத்மாக்களான நீங்கள் தூய்மையாக பொழுதலும் உங்கள் சரீரங்கள் இன்னமும் அழுக்கானவையாகவே இருக்கின்றன. எனவே ஏன் நீங்கள் அவற்றில் கவனம் செலுத்த விரும்புகின்றீர்கள்? நீங்கள் தந்தையை மாத்திரமே பார்க்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இலக்கு மிகவும் உயர்ந்தது. வேறு எவராலும் உலக அதிபதி ஆகுவதற்கு முயற்சி செய்யக்கூட முடியாது. வேறு எவருடைய புத்தியிலும் இது பிரவேசிக்க முடியாது. மாயையின் ஆதிக்கமும் சளைத்ததல்ல. விஞ்ஞானிகளின் புத்திகள் பெருமளவு செயற்படுகின்றன. ஆனால் உங்களுடையது மௌனமே ஆகும். அனைவரும் முக்தியை விரும்புகிறார்கள். ஆனால் உங்கள் இலக்கு ஜீவன் முக்தி அடைவதாகும். தந்தையும் இதனை விளங்கப்படுத்தியுள்ளார். குருமார்கள் போன்றோரால் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. வீட்டில் உங்கள் குடும்பங்களுடன் வாழும் பொழுதும் தூய்மையாக இருந்து ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பெருமளவு நேரத்தை வீணாக்கிவிட்டீர்கள். நீங்கள் எத்தனை தவறுகள் செய்தீர்கள் என்று இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். தவறுகள் செய்யும் பொழுது நீங்கள் விவேகமற்றவர்கள் ஆகினீர்கள். நீங்கள் கல்புத்தி கொண்டவர்கள் ஆகினீர்கள். இந்த ஞானம் மிக அற்புதமானது என்றும், இதன் மூலம் நீங்கள் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து மகத்தான ஒரு நிலைக்கு வருவீர்கள் என்றும் உள்ளார நீங்கள் உணர்கின்றீர்கள். கல்புத்தி கொண்டவர்கள் என்ற நிலையிலிருந்து தெய்வீக புத்தி கொண்டவர்களாக மாறுகின்றீர்கள். எனவே உங்கள் பாபா எல்லையற்ற பாபாவாக இருப்பதனால் உங்கள் சந்தோஷ பாதரசம் அதிகரிக்க வேண்டும். அவருக்கென ஒரு தந்தை இல்லை, அவர் உங்கள் ஆசிரியராகவும் இருக்கின்றார். ஆனால் அவருக்கென ஓர் ஆசிரியர் இல்லை. இவர் எவரிடமிருந்து கற்றார் என்று மக்கள் கேட்கிறார்கள். இதை குறித்து அவர்கள் அதிசயிக்கிறார்கள். அவர் ஒரு குருவிடமிருந்து இதனை கற்றிருக்க வேண்டும் என்று பலரும் நினைக்கிறார்கள். அவ்வாறாயின் அந்த குருவுக்கு இன்னும் பல சீடர்களும் இருந்திருப்பார்கள். ஒரே ஒரு சீடர் மட்டுமா அவருக்கு இருந்திருப்பார்? ஒரு குருவுக்கு பல சீடர்கள் இருக்கின்றனர். அகா கானுக்கு எத்தனை சீடர்கள் என்று பாருங்கள். அவரை வைரங்களுக்கு நிகராக நெருக்கும் அளவுக்கு அவர்கள் தங்கள் குருவிடம் அளவற்ற மதிப்பை வைத்திருக்கிறார்கள். சத்குருவை நீங்கள் எதற்கு நிகராக நிறுத்துப்பீர்கள்? அவர் ஒரே ஒருவர், எல்லையற்ற சத்குரு. அவர் நிறை என்ன? அவர் ஒரு வைரத்தின் நிறை கூட இல்லை. இத்தகைய விஷயங்களை பற்றி குழந்தைகளாகி நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது மிக சூட்சுமமான விஷயமாகும். எல்லோரும் ஒரு கடவுளே என்று கூறினாலும் அவரே தந்தையும் ஆசிரியரும் குருவும் என்று அவர்களுக்கு தெரியாது. இவர் மிக சாதாரணமானவராக அமர்ந்திருக்கின்றார். அனைவருடைய முகங்களையும் பார்ப்பதற்காகவே இவர் கதியில் அமர்ந்திருக்கின்றார். அவர் குழந்தைகளாகிய உங்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்கள் உதவியின்றி ஸ்தாபனை இடம்பெற முடியாது. அதிகமாக உதவி செய்யும் குழந்தைகள் நிச்சயமாக அதிகளவு நேசிக்கப்படுவார்கள். பெருமளவில் வருமானம் ஈட்டுகின்ற குழந்தை நிச்சயமாக ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்வார். அவர் மீது பெரும் அன்பும் இருக்கும். குழந்தைகளாகிய உங்களை பார்க்கையில் பாபா பூரிப்பு அடைகின்றார். ஆத்மாவும் மிகவும் தயவு அடைகின்றார். ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகளாகி உங்களை பார்க்கும் பொழுது நான் தயவு அடைகின்றேன். ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகளான நீங்களே உதவியாளர்கள் ஆகுபவர்கள். நீங்கள் பெருமளவு நேசிக்கப்படுகின்றீர்கள். ஒவ்வொரு கல்பமும் அந்த அன்பு உருவாக்கப்படுகிறது. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் புத்தியில் தந்தையின் நினைவு இருக்கட்டும். அவர் உங்கள் எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். அவருக்கென தந்தையோ அல்லது ஆசிரியரோ இல்லை. அனைவராலும் நினைவு செய்யப்படுபவராக இருக்கின்ற அந்த ஒரே ஒருவரே அனைத்துமாக இருக்கின்றார். சத்யுகத்தில் எவரும் அவரை நினைவு செய்ய மாட்டார்கள். உங்கள் படகு 21 பிறவிகளுக்கு கரை சேர்கிறது என்பதனை குறித்து நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். நாள் முழுவதும் தந்தையின் சேவையை செய்யுங்கள். அவ்வளவுதான். அத்தகைய தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுங்கள். தந்தையிடமிருந்து நீங்கள் இந்த ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளலாம். தந்தை எங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். அவர் அனைவரையும் தன்னுடன் திரும்பவும் அழைத்து செல்கின்றார். முழு சக்கரமும் உங்கள் புத்தியில் உள்ளது. வேறு எவருமே இத்தகையதோர் சக்கரத்தை உருவாக்க முடியாது. எவருமே அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதும் இல்லை. பாபா உங்கள் எல்லையற்ற பாபா என்பதையும், அவர் உங்களுக்கு ஓர் எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுக்கின்றார் என்பதையும், அவர் உங்களை தன்னுடன் திரும்பவும் அழைத்து செல்வார் என்பதையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த வகையில் நீங்கள் விளங்கப்படுத்தினால் கடவுள் சர்வ வியாபி என்று எவருமே கூற மாட்டார்கள். அவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருப்பதால் அவர் எவ்வாறு சர்வ வியாபியாக இருக்க முடியும்? எல்லையற்ற தந்தை ஞானம் நிறைந்தவர். அவருக்கு முழு உலகின் ஆரம்பம் மத்தியமும் இறுதி பற்றியும் தெரியும். தந்தை குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார், இக்கல்வியை மறந்து விடாதீர்கள், இதுவே அதி மகத்தான கல்வியாகும். பாபாவே பரம தந்தையும் பரம ஆசிரியரும் பரம குருவும் ஆவார். அந்த குருமார்கள் அனைவரையும் கூட அவர் தன்னுடன் திரும்பவும் அழைத்து செல்வார். அத்தகைய அற்புதமான விஷயங்களை நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். இது ஒரு எல்லையற்ற நாடகம் என்று அவர்களுக்கு கூறுங்கள். ஒவ்வொரு நடிகரும் தனது சொந்த பாகத்தை பெற்றிருக்கின்றார். எல்லையற்ற தந்தையிடமிருந்து நீங்கள் எல்லையற்ற ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். சொர்க்கம் இருந்தது, அது நிச்சயமாக மீண்டும் இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணர் புதிய உலகின் அதிபதியாக இருந்தார். இப்பொழுது இது பழைய உலகம். அவர் நிச்சயமாக புதிய உலகின் அதிபதி ஆகுவார். இது தெளிவாக படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. உங்கள் பாதங்கள் நரகத்தை நோக்கியும் முகம் ஸ்வர்க்கத்தை நோக்கியும் இருப்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இதையே நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். இதை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை இட்டுச் செல்லும். இவை மிக ஆழமான விஷயங்கள், அவற்றை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, உங்கள் கண்களால் நீங்கள் பார்க்கின்ற அனைத்திலிருந்தும் பற்றை அகற்றுங்கள். ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே பாருங்கள். உங்கள் மனோபாவத்தை தூய்மையாக்குவதற்கு அழுக்கான சரீரங்கள் மீது உங்கள் கவனம் சிறிதேனும் ஈர்க்கப்படுவதை அனுமதிக்காதீர்கள். இரண்டு, நன்றாக கற்று தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்ற இந்த தனித்துவமான உண்மையான ஞானத்தை கற்பியுங்கள். என்றுமே இந்த கல்வியை தவறவிடாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அமைதி சக்தி மூலம் சோதனை செய்து ஒவ்வொரு பணியிலும் இலகுவாக வெற்றி அடைகின்ற ஓர் ஆத்மா ஆகுவீர்களாக. இப்பொழுது மாறுகின்ற காலங்களுக்கு ஏற்ப அமைதி சக்தி என்னும் வழியை பயன்படுத்துவதனால் பரீட்சித்து செய்து பார்க்கின்ற ஓர் ஆத்மாவாக இருக்க வேண்டும். அன்பான வார்த்தைகள் மூலம் ஆத்மாக்களில் ஒத்துழைப்பு உணர்வுகளை ஏற்படுத்துவதை போல் அதே விதமாக நல்லாசிகளையும் அன்பான உணர்வுகளையும் கொண்டிருக்கின்ற ஸ்திதியில் உங்களை ஸ்திரப்படுத்தி அவர்களில் மேன்மையான உணர்வுகளை உருவாக்குங்கள். ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றுவதைப் போல் உங்கள் சக்தி வாய்ந்த நல்லாசிகள் பிறரில் அதி மேன்மையான உணர்வுகளை உருவாக்கும். இந்த சக்தி மூலம் உங்கள் பௌதீக பணிகளில் உங்களால் மிகவும் இலகுவாக வெற்றி அடைய முடியும். உங்களுக்காக இதனை பரீட்சை செய்து பாருங்கள். ஸ்லோகம். அனைவராலும் நேசிக்கப்படுவதற்கு மலர்ந்திருக்கின்ற ஒரு ரோஜா ஆகுங்கள், வாடி போகாதீர்கள். ஓம் சாந்தி.